Hallelujah, hallelujah, hallelujah. நம் மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறேங்க நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறேங்க நல்ல தகப்பன். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாம் ஒருமனப்பட்டு இந்த நாளிலே வந்து உங்களை சந்தோஷத்தோடு கொண்டாட நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவர், மகிமையின் பரலோகத்தோடு இருக்கிறங்க நல்ல ஆண்டவர், உங்களுக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக, எல்லா கனமும் உண்டாவதாக. எங்களுக்காய் ஒரு தழுந்த எங்கள் நல்ல நாயகரே, மகிமை 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 உண்டாவதாக. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீங்கப்பா. திருப்பி கொள்ளுங்கள் மத்தேயு 28 அதிகாரம். மத்தேயு 28 அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிங்கள். முதலில் வாசித்த வார்த்தைகள் தான்,
ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேலுட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீடர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான்.
ஓகே, இன்றைக்கு இந்த நாள் உலகம் எங்கும் ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததையும் அவர் 33 வருஷங்கள் வாழ்ந்ததையும் அதற்கு பிற்பாடு அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார் என்பதை அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நாட்களில் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் அல்லாவிட்டால் கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு வேதத்தை வைத்துத்தான் நாம் அதை நிரூபிக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது, தெரியுமா? இன்றைக்கு வேதத்தை வைத்துத்தான் நாம் இயேசு வந்தார் இயேசு பிறந்தார் என்று சொல்லி நாம் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த வேளையிலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? காலங்கள் கிறிஸ்து வந்ததை நிரூபிக்கிறது, நாட்கள் இயேசு வாழ்ந்ததை நிரூபிக்கிறது, சரித்திரங்கள் இயேசு வந்ததை நிரூபிக்கிறது. ஆகையினாலே நாம் வேதத்தை வைத்து மாத்திரம் தான் கிறிஸ்துவை நிரூபிக்க வேண்டும் என்ற காலகட்டத்தில் நாம் அல்ல. ஐயா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சரித்திரத்தை ரெண்டாக பிளந்து விட்டு கடந்து சென்றார். எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் காலத்தை நிறுவி பார்க்கிற பொழுது அது கிறிஸ்துவுக்கு முன் என்பதையும் கிறிஸ்துவுக்கு பின் என்பதையும் கருதித்தான் காலத்தை அவர்கள் கவனிக்கிறார்கள் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. எத்தனை காலங்கள் ஆனாலும் எத்தனை வருஷங்கள் கடந்து போனாலும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு முன்னே, கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு பின்னே. எந்த ஜனமும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து அதை பேசுகிறது கிடையாது. ஏன் இப்படி பிரிக்கப்பட்டது என்பது விளக்கம் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசு வந்ததை அதனூடாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசு வந்தது, பிறந்தது, மரித்தது, உயிர்த்தெழுந்தது வேதத்தில் எழுதப்பட்ட தனிப்பட்ட ஒரு சரித்திரம் கிடையாது. இயேசு வந்ததை சரித்திரபூர்வமாக நிரூபிக்கிறார்கள். இயேசு பிறந்ததை சரித்திரபூர்வமாக நிரூபிக்கிறார்கள். இயேசு வாழ்ந்ததை சரித்திரபூர்வமாக நிரூபிக்கிறார்கள். இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைகள் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே அநேகரை வரவைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. நான் சிந்தித்து பார்த்தேன், என்ன தெரியுமா, இந்த பூமியிலே எத்தனையோ பேர் அல்லாவிட்டால் மற்ற விதத்தில் ஒரு சிலர் சொல்லுவார்கள், இயேசு அவர் தெய்வம் அல்ல, அவர் மனிதன், அவர் நம்மளை போன்றவர். ஐயா, இத்தனை வருஷ காலத்துக்குள்ளே எத்தனையோ மனுஷர்கள் எழும்பினார்கள், எத்தனையோ அறிவாளிகள் எழும்பினார்கள், எத்தனையோ போர் தெய்வம் என்று சொல்லி எழுந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு பிறந்த தினம் கிடையாது, அவர்களுக்கு இறந்த தினம் தெரியாது கிடையாது, அவர்கள் உயிர்த்தெழுந்த சரித்திரத்தில் எதுவுமே கிடையாது. எழும்புகிறார்கள் ஆனால் போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த நாயகருக்கு, இந்த இயேசுவுக்கு பிறந்த நாளும் கொண்டாடப்படுகிறது, இறந்த நாளும் கொண்டாடப்படுகிறது, அவர் உயிர்த்த நாளும் இன்று கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உலகத்தில் எத்தனையோ சரித்திரம் படைத்தவர்கள் பிறந்தார்கள். அமெரிக்கா தேசத்து சரித்திரம் வாய்ந்த பிரசிடண்டுடைய பர்த்டே இன்னைக்கு என்னன்னு சொல்லி கேட்டா எவருக்கும் தெரியாது. ஆனா அந்த உலகத்தை ஆண்ட மனுஷர்கள் தெரியாது. ஆனா இயேசுவின் பிறந்த நாள் எப்படி சொல்லி கேட்டா, ஐயா படிக்காதவனு சொல்லுவாயா, எப்ப கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்துவுக்கு பிறந்த நாள் என்று சொல்லி. சரித்திர பூர்வமாக கிறிஸ்து பிறந்ததை நம்மளால நிரூபிக்க முடிகிறதே. சரித்திரம் இல்லாத நிரூபிக்க முடியாத தெய்வங்கள் தெய்வங்கள் கிடையாது. உன்னால் நிரூபிக்க முடியுமா? பேச்சில் அல்ல, சரித்திரபூர்வமாக தெய்வம் தெய்வம் என்பதை நீ நிரூபிக்க வேண்டும். இந்த கடந்த நாளிலே ஓய்வு நாட்களையா, பப்ளிக்கான ஓய்வு நாட்கள், நீ விரும்பினியோ விரும்பலையோ அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ விரும்பினியோ விரும்பலையோ இந்த நாட்களை அனுசரித்துத்தான் ஆக வேண்டும். இந்த பெரிய வெள்ளி என்பது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்த நாள். இத்தனை வருஷம் நான் கிறிஸ்தவனாக இருந்து இந்த தேசத்தில் இருந்து இந்த பாயச்சாக்களை நாம அனுசரித்து வந்தாலும் ஒரு காரியம் போன கிழமைதான் எனக்கு விளங்கிச்சு. என்ன தெரியுமா, இந்த பெரிய பள்ளி அன்று சத்தமாக மியூசிக்கள் போடக்கூடாதா? ஏமன் சட்டத்தை பொறுத்தளவில் சத்தமாக ஆடி பாடிக்கொண்டு தெரியக்கூடாதா? கடைகளில் பெரிய விளையாட்டு விளையாடவே கூடாதாம். கிட்டத்தட்ட 12:00 மூடப்பட வேண்டிய கடையில் எல்லாம் மூடப்பட வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு ஜேமன்காரங்க எனக்கு சொல்றதுதான். அப்பதான் புரிஞ்சுது எனக்கு, அவங்க சரியான எந்த பயத்தாக்கு எப்படி கொண்டாடினாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்த அந்த நாளை அதற்கு கூடி கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் ஜனங்கள் கொடுத்துத்தான் வாழ்கிறார்கள். அவன் கிறிஸ்தவனாய் இருக்கிறானோ இல்லையோ, ஆனால் அந்த நாளை அவன் கனத்துக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளுகிறான். சரித்திர பூர்வமாக இயேசு பிறந்ததை நம்மளால் நிரூபிக்க முடிகிறது. இன்றைக்கு நாம் வேதத்தை மாத்திரம் கொண்டு போய் என்ன கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி செம்பிள் பண்ணி, நீங்க மதம் மாற்ற வருகிறீர்கள் என்று செம்பிள் பண்ணி, கண்ட மாதிரி செம்பிள் பண்ணி அனுப்பி விடுற. ஆனால் சரித்திரமே புரிக்கப்பட்டிருக்கிறதே, இதற்கு பதில் என்ன சொல்ல போகிறார்? காலங்கள் புரிக்கப்பட்டு இருக்கிறதே, இதற்கு பதில் என்ன சொல்ல போகிறார்? இந்த நாளில் இருக்கிற ஜனங்களுக்கு விளக்கமே கிடையாது. என்ன தெரியுமா, இயேசு பிறந்ததை ரெண்டு கரத்தாலும் உயர்த்தி அதை வரவேற்கிறார்கள். இயேசு சிலுவையிலே அறையப்பட்டதையும் ரெண்டு கரத்தால் வரவேற்றதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதிலே மாத்திரம் அவர்களுக்கு ஐமிச்சம் இல்லையா? இயேசு பிறந்ததை ஏற்றுக்கொள்ளுகிற உனக்கு, இயேசு மரித்தவரை ஏற்றுக்கொள்ற உனக்கு உயிர்த்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள ஏன் தயக்கம்? ஏன் தயக்கம்? இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். நீங்க ஐந்தாவது வசனத்திற்கு வாசிங்க.
பூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன்.
என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து மூன்றாவது நாள் ஆகிற அந்த தருணத்திலே இவர்கள் கல்லறையை தேடி வருகிறார்கள். இயேசுவினுடைய குணம் அங்கே இருக்கும், இயேசுவினுடைய சரீரம் அங்கே இருக்கும் என்று சொல்லி இவங்க ஓடி வருகிற பொழுது நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடக்கிறது. அநேக சம்பவங்கள், இவைகளை பார்த்தால் நாம் இன்றைக்கு கடந்து செல்ல முடியாது. நான் முக்கியமாக பேச விரும்புகிற காரியத்திலே பேசி கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆச்சரியமான காரியங்கள், தூதர்கள் வருகிறார்கள், சேவர்கள் விழுந்து போய் கிடக்கிறார்கள். ஆனால் வந்திருக்கிற இந்த பெண்மணி என்ன தெரியுமா, என்னத்தினாலே நிறைந்திருந்தால் தெரியுமா? பயத்தினாலே நிறைந்திருந்தால். இயேசுவை காணவில்லை. இதோடு எங்களுடைய நம்பிக்கை சரி. இயேசுவை காணவில்லை. இயேசு எங்க? இயேசுவை காணவில்லை. நாங்களும் அந்த சூழ்நிலையிலே இதைத்தான் நினைப்போம் இல்லையா? இத்தனை வருஷ காலம், 33 வருஷங்கள் இயேசு வாழ்ந்த விடத்திலே இயேசுக்கு நாக சுட்டித்திருந்த எங்களுக்கு திடீரென்று இயேசுவையும் காணல, இயேசுடைய சரீரத்தையும் காணலன்னு சொல்லிச்சுனா பயம் பிடிக்காம என்னையா? அதுல ஏன் பிரச்சனைன்னு சொல்லிச்சுனா, அந்த காலத்தில் இயேசுவை சிலுவையில் அறிந்த காலத்தில் இயேசுவோடு கூட இருந்தவர்களுக்கெல்லாம் திண்டாட்டம். இவர்களையும் பிடிச்சு சிலுவையில் அறிஞ்சிருவாங்களோ, இல்லைன்னு இவர்களையும் தூக்கி உள்ளுக்கு போட்டுருவாங்களோ, யாரும் பேச முடியாது. என்ன நடந்தது? இந்த பெண்மணி வந்து அவள் பயந்து போய் இருக்கிறாள். இயேசுவின் சரீரத்தை காணவில்லையா? இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. அப்படியே யோவான் 20:19 வாங்க.
வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார்.
இங்க என்ன சொல்லப்படுகிறது? உங்களுக்கு சமாதானம். ஐயா, இயேசுவை காணல, எங்க இயேசு? இயேசுவின் சரீரத்தை காணல, எங்க இயேசு? சமாதானம் இல்லாமல் சீசர்கள் திண்டாடுகிறார்கள். யாரு? கிறிஸ்தவர்கள் திண்டாடுகிறார்கள். என்ன? இயேசுவை காணல, சமாதானம் இல்ல, நம்பிக்கை இல்ல, எங்கயா இயேசு? எவன் எங்களை பிடிக்கிறானோ தெரியாது. அடுத்த ஒரு பகுதி என்ன தெரியுமா? சீசர்கள் சீசர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? கதவை பூட்டிட்டு உள்ளுக்கு இருக்கிறாங்க. ஏ, கதவை பூட்டிட்டு இருக்காங்க. இயேசுவுக்கு பின்பாக 33 ஊழியத்தில் சிங்கம் போல நின்றவர்கள் கதவை பூட்டி விட்டு உள்ளுக்கு நிற்கிறாங்க. ஏயா, ஏ இயேசுவை காணல, எங்க இயேசு? இன்றைக்கும் சொல்லுகிறது போல இயேசு மரித்துட்டா, இயேசு மரித்துட்டா, இயேசு மரித்துட்டா, இயேசு மரித்துட்டா. சீசர்கள் ஒரு பக்கம், இஸ்திரிகள் ஒரு பக்கம், பயந்து திகழ்ந்து நிற்கிற ஒரு சூழ்நிலையிலே இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி அவர்களுக்கு வருகிறது நமக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் பார்க்க பார்க்க பார்த்துக்கொண்டு போனா டைம் போய், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை போய் நீங்க சொல்லுங்க. சொல்லுகிற பொழுது இதுக்கு இல்ல, அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருத்தன் விசுவாசத்தையே இழந்துட்டு நிற்கிறான். யார் அது? போமா. அவன் என்னதுன்னா தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்த என்பதை நீ வந்து எனக்கு சொல்றான், அதை ஏற்றுக்கொள்றேன். ஆனா அவரை நான் பார்த்து அவருடைய கைவிர அவருடைய ஆணி அறிந்த அந்த ஓட்டையில என் கைவிரலை போட்டு நான் பார்க்கல என்று சொல்லி சொன்னா நான் இயேசுவை நம்ப மாட்டேன். ஆனா இவனுக்கு என்ன பேர்? சீசன். இயேசு வந்து சீசன். இயேசுவை நம்பி இயேசுவுக்கு பின்பாக திரிந்து இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிற பொழுது பார்த்து தேவனுக்காக வேண்டி ஏதாவது செய்வன் என்று புறப்பட்டு போன இந்த சீசன் என்ன சொல்லுகிறான்? அவர் வந்தா தான் நான் பார்ப்பேன், அதை நம்புவேன். எப்ப? இயேசு மரித்துட்டாரு, இனி எழும்புறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. யார் சொன்னது இதெல்லாம்? கிறிஸ்தவர்கள். இயேசுக்கு பின்பாக தெரிந்த கூட்டம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நம்ப மாட்டேன், அவர் வரட்டுக்கு, நான் பார்க்கணும், நான் பார்க்கணும் என்று சொன்னா தான் அவரை நான் நம்புவேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? இயேசு அவனுக்காண்டி மாத்திரம் திரும்பி வந்தார். பூட்டப்பட்ட ரெண்டு இடத்துல அது காண்பிக்கப்படுது. ரெண்டு இடத்துல பூட்டப்பட்டிருந்தது கதவு. பயமோ பயம், வெளியே போனா எங்களை கொண்டு போயிடுவாங்க, வெளியே போனா எங்களை அடித்து போட்டுருவாங்க, வெளியே போனா ஏதாவது நடந்துடும். இயேசுவை நம்பி அல்லாவிட்டால் இயேசுடைய நம்பிக்கையாக இருந்தவர்களுடைய திண்டாட்டம் எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா ஆக்குது. ஒருத்தன் பயந்து போய் நிக்கிறான், மற்றவன் சமாதானமே இல்லாமல் நிக்கிறான், மற்றவன் இயேசுடைய நாமத்தை சொல்லி வெளியே போறதுக்கு கதவை பூட்டிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. என்ன, இயேசு மறிச்சிட்டா என்ன நடக்கிறது? தூதர்கள் சொன்னாங்க, இங்க பாரு, அவர் முதல்ல சொல்லப்பட்ட திருக்கதன் சொன்ன வார்த்தைகள் அது இதெல்லாம் நிறைவேறிப்போது, அவர் நீங்க போய் சொல்லுங்க, நீங்க போய் சொல்லுங்க. ஆனா சொன்னாலும் இயேசு உயிர்த்தெழுந்ததை அன்றைக்கும் நம்புறதுக்கு கஷ்டமாத்தான் இருந்தது, இன்றைக்கும் நம்புகிறதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் நான் சொல்றேன் என்ன தெரியுமா, இயேசு உயிர்த்தெழுந்தது உயிர்த்தெழுந்ததுதான், அதை மாற்ற எவராலும் முடியவே முடியாது. சரித்திரத்தையே கவுத்து போட்ட என் நாயகர் அவர், அது யாராலும் முடிக்கவே முடிய முடியாது. எத்தனையோ மகா அலெக்சாண்டர்கள் எழும்பினார்கள், எத்தனையோ மகாத்மா காந்திகள் எழும்பினார்கள், சரித்திரத்தை புரிக்க முடியாமல் போயிட்டதே. இன்றைக்கு எத்தனையோ மதத்தை உருவாக்குகிறார்களே, சரித்திரங்களை மாற்ற முடியாமல் போகிறதே. ஆனால் கிறிஸ்து பிறந்தது பிறந்தது, அவர் மறித்தது மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினது. கிறிஸ்துவுக்கு முன் சமன், கிறிஸ்துவுக்கு பின் இவை மாற்ற முடியாது, மாற்றவே மாற்ற முடியாது. இப்படியே இருந்து கொண்டிருப்பவர்கள் நான் நம்புறேன். இயேசு பார்த்தாரு, இந்த மூன்று நாட்களுக்குள்ளேயே 33.5 வருஷ ஊழியம் தடம் புரளுகிறதே, 33.5 வருஷம் ஊழியம், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம், இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட அந்த மூன்று நாளுக்குள்ளே தடம் புரண்டு போகிறதே. ஆண்டவர் பார்த்தார், இப்படியே நான் போனேன் சொல்லி சொன்னா ஒருவேளை நான் திரும்பி ஒருக்கா வர வேண்டுமோ தெரியாதுன்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன், நம்புறேன். இப்ப இயேசு நான் பார்க்க போகிற முக்கியமான காரியத்துக்கு வேண்டும். இப்ப இயேசு என்ன செய்தா தெரியுமா? அப்போ சிலர் முதலாவது அதிகாரத்திற்கு வாங்க, அப்புறம் அப்படி இருக்கட்டும். மத்த 28 வாங்க, திருப்பம் மத்த 28.
அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவறியும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார்.
இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், இதுலயும் சில நம்ப மாட்டேன்ட்டான். எங்க இயேசு வந்து சீசர்ல ஒரு மாதிரி சரிப்படுத்தி விசுவாசில கொஞ்சம் கொண்டு வந்து வச்சு உயிர்த்தெழுந்து ஆமே பரலோகத்துக்கு போறது கிட்ட வரைக்க அங்கேயும் ஒரு கூட்டம் என்ன செய்ய தெரியுமா, அதை நம்புற மாதிரி இல்ல, நம்புற மாதிரி இல்ல. ஆனா இயேசு கடைசியாக சீசர்களுக்கு கொடுத்த பிரதானமான கட்டளை என்ன தெரியுமா? இயேசு சீசர்களுக்கு, இயேசு 33 வருஷம் அவர்களுக்கு கொடுக்காத ஒரு கட்டளைய இங்க வந்து கொடுக்கிறார். எங்க போற நேரத்தில் ஐயா இயேசுவே முதல்ல கொஞ்சம் கொடுத்து அவங்களை சரிப்படுத்தி விட்டுருக்கலாமே, அட போறீங்க போறீங்க இந்த நேரத்தில் போய் இப்படி ஒரு கட்டளை கொடுக்கறீங்க, என்ன கட்டளைங்க, வாசிங்க. ஆகையால் நீங்கள்
புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து,
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடு, நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என் ஜனமாக மாற்றி அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எப்ப சொல்லுகிறாரு, போகிற நேரத்திலேயா. அவன் எல்லாம் இயேசு மரித்தத நம்பாத அளவுக்கு திண்டாடி போயிருக்கிற இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? கட்டளை புறப்படுகிறது. போகிற நேரத்தில் சொல்றாரு, நீங்க போய் இதை செய்யணும். சரி, இந்த சுவிசேஷங்களுக்கும் அப்போஸ்தலருக்கும் இடையில சில டைமுங்க கொஞ்சம் மாறி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வசனங்கள் இருக்கு அப்படின்னால, ஆனால் அது சேர்த்து பார்க்கிற பொழுது எல்லாம் சரியாக அமைகிறது. ஆகையினால வாசிக்கிற பொழுது சில வார்த்தைகள் முன்னுக்கு பின்னுக்காக இருக்கும், அதுல எதுவும் யோசிச்சு சிந்திக்கிறதுக்கு இடமில்லை. இப்ப வாசிங்க, அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம், சீக்கிரமாக வாசிங்க. அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிங்க.
தெயோப்புவிலே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்.
கொஞ்சம் பாருங்க, இங்க பிரச்சனை 40 நாள் என்ன நடக்குது தெரியுமா? அட, 33 வருஷம் இருந்த இவங்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா? அவர் உயிரோடு எழும்பினதை உண்மை சத்தியம் இது மாறல் என்பதை அநேக திருஷ்டாந்தங்களை காண்பித்து அதை உண்மை அன்று யாருக்கு நிரூபித்தார்? உங்களுக்கு யாருக்காவது நிரூபிக்கப்படணுமா? உங்களுக்கு யாராவது நிரூபிக்கப்படணுமா? இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை கிறிஸ்தவர்களுக்கே 40 நாளாக என் ஆண்டவர் திரும்ப திரும்ப போதிக்கிறார். என்ன திருஷ்டாந்தங்கள், கதைகள், உதாரணங்கள், கையில போடு, நான் தான் இயேசு, மகிமை உள்ள சரீரத்தில் நிற்கிறேன், என்ன தொடாத, எல்லாம் சொல்லி 40 நாளாக இந்த சீசர்ல வச்சு ஆண்டவர் சொல்றார், நான் தாயா உயிர் தெழுந்த இயேசு. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது, நான் தாயா இயேசு. இயேசு புறக்கேக்கில் உலகத்திலிருந்து எல்லாருக்கும் அமைச்சம் இருந்தது. இயேசு உயிர் தெழுந்து போகல, அவர் சேர்த்து வச்ச சொத்துகளுக்கு தாயா அமைச்சம் வந்தது. ஆச்சரியம் இல்லையா? அப்படியே தொடர்ந்து வாசிங்க சீக்கிரமாக.
அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஞானத்தினாலே ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளை விட்டார்.
அப்படி இருக்கு, இங்க பிரச்சனை. இயேசுவுடைய ஆலோசனை எல்லாம் விட்டா, இயேசுவுடைய அவருடைய ஊழியத்தின் சிஸ்டம் எப்படி இருந்தது தெரியுமா? இவங்க உள்ளதுக்கே நம்பிக்கை இழந்து போயிருக்கிறாங்க. இந்த டைம்ல இவங்க இப்படியே விட்டனு சொல்லி சொன்னா இருந்த நம்பிக்கையை இழந்துதான் திரும்பி வருவாங்க. ஆகையினாலே பலப்படுத்துகிறவர், அடிக்கடி அவர்களை பலப்படுத்துகிறதற்கு ஒருவர் தேவை, அடிக்கடி அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஒருவர் தேவை, அடிக்கடி அவர்களை அக்னியாக மாற்றி விடுவதற்கு ஒருவர் தேவை என்று சொல்லி இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? நீங்க காத்திருங்க, நீங்க அமர்ந்திருங்க, நீங்க ஒன்றுமே செய்யாதீங்க. மத்தையில் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க புறப்பட்டு போய் சகல இங்க வந்து சொன்னார், நீங்க ஒன்று இப்போதைக்கு செய்யாதீங்கப்பா. 33 வருஷம் வாழ்க்கையில 3.5 வருஷம் ஊழியத்தில் கடைசி கண்ட பலன் என்ன? பயம், சமாதானம் இல்லாத தன்மை, கதவை பூட்டிட்டு நிக்கிறான். ஆனா இப்போதைக்கு நீங்க ஒருத்தரும் போயிடாதீங்க, வெளியில போயிடாதீங்கப்பா என்று சொல்லி போட்டு தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள்
அப்படிங்க. அதுல ஒரு சொல்றது வசனம் வந்தபடி நான் சொல்லிட்டு போறேன். அதுல தேவனுக்குரிய காரியத்தில் நீ கை வைக்காத, அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்குரியதா அது தேவனுடைய, நீ அதுக்குல வந்து கதைக்காது, அதை பார்க்காத, அதை பேசாது என்று சொல்லிவிட்டு அங்கால என்ன நடக்கிறது சொல்லுங்க.
ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்
என்றார். திருப்பி வாசிங்க.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
தெரியுமா நடக்குது? ஆண்டவர், நீங்க காத்திருங்க. யாருக்கு நீங்க காத்திருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் உன்னுடைய வேலை என்ன? நீ காத்திரு. என்னுடைய தலையங்கம் என்ன தெரியுமா, அன்றைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையிலே தரித்திருங்க, சோர்ந்து போகாதீங்க, தரித்திருங்க. பாருங்க, அங்க சொல்றாரு ஆண்டவர் என்ன தெரியும், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எல்லா இடத்திலும் நீங்க எனக்கு எப்படி இருப்பீங்களா, சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவர் சொன்னார், நான் உயிர்த்தெழுந்ததற்கு நீங்கள் தான் சாட்சிகள். ஆகவே உன்னுடைய சாட்சியுள்ள வாழ்வு, உன்னை சாட்சியுள்ள செயல்பாடு, உன்னை சாட்சியில் ஊழியம் கிறிஸ்து உயிரோடு எழும்பினது என்பதை நிரூபிக்கும் என்பதை நீ மறந்து விடாது. இன்னைக்கு இயேசுவை கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்தார் என்று நிரூபிக்க எத்தனை பேர் போப்படுங்க, எத்தனை பேருக்கு விருப்பம், உன் வாழ்க்கையினுடாக மாத்திரம் உன் கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை உன்னால் நிரூபிக்க முடியும். சரித்திரம் ஒரு பக்கம் நிரூபிக்கத்திற்கும், ஆனால் நீ உன் வாழ்க்கையினாலே இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை நிரூபி. ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவரும் நாங்களும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்கிறோம். ஆகையினாலே தேவனுடைய பிளான் என்று நான் நம்புறேன். அவர் என்ன தெரியுமா, இப்ப இருங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும் வரைக்கும் நீங்க இருங்க, வந்தவுடன் உங்களுடைய வேலை என்ன, சாட்சியாக வாழ்ந்து நான் உயிர்த்தெழுந்ததுக்கு சாட்சி பதறுகிறவர்கள் நீங்க தான். இப்ப வாசிங்க, இரண்டாவது அதிகாரம் பதாவசனத்தில் வாசிங்க சீக்கிரமாக.
பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உண்டாயிருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாசங்களிலே பேச தொடங்கினார்கள்.
அப்படி இருக்கு, இதை பார்த்தீங்கன்னா தேவன் பலத்த ஆவியினாலே நிறைத்தொடர்ந்து அங்கே இருந்த சீஷர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும் பலமடைந்து ஜனங்கள் எதிர்பார்க்காத தைரியத்தோடு புறப்பட்டார்கள். அதனுடைய அடிப்படை 22வது வசனத்திலிருந்து வாசிங்க. 22வது வசனம்,
இஸ்ரவேலே நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறவரை நசரேனா இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவர்களினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள்.
சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லி யார் பிரசங்கிக்கிறார், பேதுரு யாருக்கு சொல்லுகிறார், இஸ்ரவேலரே கேளுங்க, பயந்து போயிருந்த இந்த மனுஷன் உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாடு உயிர்த்தெழுந்த வல்லமையை கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு என்ன சொல்லுகிறான் தெரியுமா, இஸ்ரவேலரே. 22வது வசனத்தை திருப்பி வாசிங்க,
இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார்.
வெளிப்படுத்தினார். இப்ப 32வது வசனத்தை வாசிங்க,
அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக
இருக்கிறோம். சாட்சி, யார் சாட்சி, இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு யார் சாட்சி? ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்க எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பேதுரு இப்ப என்ன சொல்லுகிறார், இப்ப என்னங்க சொல்லுகிறார், இப்ப என்ன சொல்லுகிறார், நீங்கள் நாங்களே அவர்களுக்கு சாட்சி. இயேசுவை உயிரோடு எழுப்பினதற்கு சாட்சி தேவையா, நாங்களே அந்த சாட்சி என்று சொல்லி பேதுரு தைரியமாக அங்கே சொல்லுகிறார். அடுத்தது 36வது வசனத்தை வாசிங்க.
ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள்
என்றார்.
இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்துண்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள்.
ஆகையினாலே நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று அவர் எப்படி பிரசங்கிக்கிறார்? தைரியமாக பிரசங்கிக்கிறார். இவர்களுக்கு முதல்ல என்ன நடந்தது? கதவை பூட்டிவிட்டு இருந்த ஒரு கூட்டம், அதே கூட்டம் இப்ப எப்படி நிக்கிறது தெரியுமா? இஸ்ரவேலரே, நீங்கள் சிலுவையிலே அறைந்த இயேசு அவர் ஆண்டவராயிப்போ இருக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? இப்ப நாங்க என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் மனம் திரும்புங்க, அப்பொழுது ஞானஸ்தானம் கொடுப்போம். அப்பொழுது தேவாவியானவர்களிடத்திலே வந்தார். உயிர்த்தெழுந்த வல்லமையை தரித்துக்கின்ற பேதுரு நின்று பிரசங்கிக்கிறான். எப்படி? நீங்கள் சிலுவையிலே அறைந்த அந்த இயேசுவே ஆண்டவர், ஆண்டவர், ஆண்டவர். சமாதானம் இல்லாமல் பயத்தோடும் திகழோடும் கதவை பூட்டிவிட்டு இருந்த ஒரு கூட்டம் அப்போ சிலர் புத்தத்தை போட்டு கலக்கினார்கள். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு நானும் நீயும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே என்னத்தை கலக்குகிறோம்? இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உலகமெல்லாம் பேசாம அமர்ந்திருக்குது, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டாரா? இயேசு உயிர்த்தெழுந்து விட்டா? மூன்றாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மூன்றாவது அதிகாரம் அதுல முதல்ல ஒரு சம்பவத்தை வாசிச்சு, ஆறாவது வசனத்திலிருந்து வாசிங்க சீக்கிரமா.
அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது.
இங்கே தேவாலயத்துக்கு முன்பாக ஒரு சப்பானு இருந்தான். யோவானும் பேதுரும் வந்த இடத்தில் அவன் கேட்டது என்ன? பிச்சை கேட்டாங்க. பிச்சான பேதுரு என்ன தெரியுமா சொன்னாரு? எங்கிட்ட இருக்கிறத நான் உங்ககிட்ட தாரேன். அந்த பிச்சைக்காரன் பிச்சை போடுவான்னு சொல்லி யோசிச்சான்னு சொல்லி நாங்கள் பாஞ்சோம். பேதுரு என்ன, என்னட்ட இருக்கிறத உனக்கு நான் தாரேப்பா. என்னதான் தரப்போறாரு? எனக்கு தான் விளங்க இல்லைங்களா? வாட்சி என்று சொன்னா என்ன தெரியுமா? வெள்ளி என்னட்ட கிடையாது ஐயா, உலகமெல்லாம் வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் பணத்துக்கும் பட்டத்திற்கும் வீட்டுக்கும் காட்டுக்கும் ஓடி திரியுது, ஆனா என்னிடத்துல அது கிடையாது. பொன் அது கூட என்னிடத்தில் கிடையாதப்பா. இந்த உலகத்தில் உயர்ந்த ஒரு காரியமாக அது இருந்தாலும் அது என்னிடத்தில் கிடையாது. என்னிடத்தில் ஒன்று இருக்குது. என்னையா இருக்குது? பிச்சைக்காரன் கேட்கிறா, என்ன இருக்குது? வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை. ஷொக்கோ ஷொக். யாருக்கு? பிச்சைக்காரன். பாவம் இல்லையா? ஷொக்கோ ஷொக். என்ன பிச்சைக்காரன் கேட்டு அவன், என்னிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லையப்பா, ஆனா ஒன்று மாத்திரம் இருக்குது. என்ன? நசரேனாய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட, எழுந்து நட. என் ஆண்டவர் நசரேனாய இயேசுவை உயிரோடு எழுப்பினார், அவைகளுக்கு நாங்கள் சாட்சிகள், அதனாலே எழுந்து நட. பேதுரு இந்த அற்புதத்தை செய்த உடனே அங்கே பெரிய பிரச்சனை. ரெண்டு, ஜனங்கள் தேவன் பக்கமாக திரும்பினாங்க. அடுத்தது அங்கு இருக்கிறவங்க இந்த அற்புதத்தை செய்ததுனாலே பிரச்சனைப்பட்டார். இப்ப வாசிங்க பன்னிரண்டாவது வசனத்தின் வாசிங்க.
பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஷ்டவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன?
என்ன,
நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது,
நாங்கள் சுய சுத்தியில எதுவும் செய்யறப்பா,
சுய பக்தியினாலாவது,
சுய பக்தியிலையும் இங்க எதுவும் கலக்கவே இல்லை,
இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பாக்குறது என்ன?
நீங்க எங்களை நோக்கி ஒன்றும் பார்க்காதீங்க, நாங்கள் ஒன்றுமே கிடையாது, எங்க பேரு மந்திரவாதியும் இல்ல, எங்க பேரு தந்திரவாதியும் இல்ல, எங்க பேரு சாத்திரம் பாக்குறவனும் இல்ல, நாம ஒருவனுமே கிடையாது. சொல்லுங்க,
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலை வாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய்,
அதற்கு யார் சாட்சிகளாயிருக்கிறோம்? ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். உன்னுடைய பாவத்தினாலே, உன்னுடைய அக்கிரமத்தினாலே, உன்னுடைய அநியாயத்தினாலே இயேசுவை கொலை செய்தீர்கள். ஆனால் தேவன் அவரை உயிர்ப்பித்தார். அவைகளுக்கு யார் சாட்சி? நீங்கள் போய் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பேதுரு பயந்து போன ஒரு பேதுரு வந்து சொல்றான், நீங்க யோசிக்கிறபடி நாங்க ஒன்னும் செய்யலப்பா, எங்கிடத்துல பணமே கிடையாது, எங்கிட்ட இருக்கிறது இயேசு என்கிற நாமம் ஒன்றுதான், இதை மாத்திரம் வைத்துத்தான் அவர்கள் உலகத்தையே கலக்கினார்கள். இன்றைக்கு அவனவன் ஏதோதெல்லாம் வச்சு கலக்க யோசிக்கிறான். ஒருத்தன் மந்திரத்தை வச்சு கலக்கிறான், ஒருத்தன் தந்திரத்தை வச்சு கலக்கிறான், ஒருத்தன் ஏதோ வச்சு கலக்கிறான், எல்லாம் கலக்கிறான். ஆனா நாங்களோ, பேதுரு சொல்றான், நாங்களோ இயேசுவினுடைய நாமத்தை சொல், நசரேனாய் இயேசுவினுடைய நாமத்தை பிதாவாகிய தேவன் உயிர்த்தல செய்தார். அந்த நாமத்தை சொல்லி இந்த அற்புதத்தை செய்தோம் என்று சொல்லி சொன்னார். சரியா? இப்ப இயேசுவை எப்படி நீங்களும் நானும் நிரூபிக்க போகிறோம்? நீங்க நிரூபிக்கிறத விட சரித்திரம் நல்லா நிரூபிக்கிறது, அது தெரியுமா உங்களுக்கு? அநேகருடைய சரித்திரங்கள் இல்லாமலே போயிட்டு, ஆனா 2000 வருஷ காலமாக ஒரு சரித்திரம் அப்படியே இருந்து கொண்டே இருக்குது, அதுவும் அவனுடைய மகிமை குறையாமல் இருக்குது, அவனுடைய வல்லமை குறையாமல் இருக்குது, அப்படியே இருந்து கொண்டே இருக்குது அந்த மகிமை, அந்த வல்லமை இல்லையா? இப்பொழுது வாசிங்க, நாலாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிங்க.
அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனைத் தலைவனும் சதுசேரும் அவர்களிடத்தில் வந்து, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோளிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலிலே வைத்தார்.
எண்ணத்தை குறித்து பிரசங்கித்தாங்க, இயேசு எண்ணத்தை குறித்து, பேதுரு எண்ணத்தை குறித்து பிரசங்கித்தாங்க, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பிரசங்கித்தார்கள். இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு குணமாக்குகிறார், இயேசு அதை செய்கிறார், இயேசு இதை செய்கிறார் என்பதை குறித்து அல்ல. இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார், உண்மை. மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்தார், உண்மை. அதை குறித்து தைரியமாய் அவர்கள் பிரசங்கித்தார்கள். 10வது வசனத்தில் வாசிங்க,
உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொத்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கிடவது.
இவன் எப்படி சொத்தமானா? நீங்க சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவினாலே மாத்திரம் தான்.
வீடு கட்டுவராகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் ஜோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள்.
இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று சொல்லி எப்ப அறிந்து கொண்டார்கள்?
இவருடைய தைரியத்தை கண்டுட்டாங்க. இவங்க ஒருக்க எங்க இருந்தாங்க? கதவை பூட்டிட்டு உள்ளுக்கு இருந்த இந்த ஜனக்கூட்டம் இப்ப எப்படி நிக்குது? நீங்க தான் இயேசுவை சிலுவையில அறைந்தீங்க, நீங்க தாயா அறைந்தீங்க, நீங்க தாயா அறைந்தீங்க, எங்க இவங்களை கொண்டு வச்சு எங்க சிறைச்சாலையே போட்டாங்க. இதுவரைக்கும் நாம பேசின பேச்சில், நாம பிரசங்கித்த பிரசங்கத்துல, நாம செய்த ஊழியத்துல யாராவது சிறைச்சேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல வாங்க. பிறகு
பேதுரு ஜோவா இவங்களோட ஊழியம் எப்படி மாறுகிறது தெரியுமா? எப்படி மாற்றப்பட்டது தெரியுமா? எங்க இயேசு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நெஞ்சவாறு அப்போஸ்தலர் முதலாவது நெஞ்சவாறு 40 நாள் இவங்களுக்கு டீச். 40 நாளுக்கு பிறகு அடுத்த கட்டம் எங்க பரிசுத்தாவியானவர் வரணும். அடுத்த கட்டம் எழும்பினாங்க, எழுப்பும் தைரியப்படுத்தி அவங்க வெளியே வந்தாங்க. வந்த இடத்துல என்ன நடக்கிறது? அவரை அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில ரட்சிப்புக்கு பாதுகாப்புக்கு கொடுக்கப்படலை. இந்த உலகத்தின் ஜனங்களை பாதுகாக்க ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருந்தா சொல்லுங்க. பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது நியமம். இன்றைக்கும் ஆடு மாடுகளையே பலி செலுத்திக் கொண்டிருக்கிற ஒரு ஜனக்கூட்டமாக நாம் வாழ்ந்திருக்கூடாது இல்லையா? குறிப்பிட்ட மதங்களின் அஸ்திவார புத்தகங்கள் இதை நிரூபிக்கிறது. என்ன? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது, ஆனால் பரிசுத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த பூமியிலே வாழ்ந்தவன் எவனும் நீதிமான் கிடையாது. இந்த மனிதர்களை கொண்டுதான் எவன் பாவத்தை போக்குறது? எல்லா பாவமாக தானே இருக்குது. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த பூமியை மீட்பதற்கு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி பேதுருவும் ஜோவானும் தைரியமாய் பேசினார்கள். தைரியமாய் பேசினார்கள். நாங்கள் சாட்சிகள். யாருக்கு? இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்பொழுது? தேவ ஆவியை பெற்றதன் பின்பாது என்று சொல்லி அங்கே 31 வாசிங்கள், 31வது வசனம். அது அதிகாரம் 4வது அதிகாரம் 31வது வசனம்.
அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகலும் தனக்குள்ளவர்களில் ஒன்றும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராய் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது.
இங்கே அவங்க என்ன மிகுந்த பலமாக அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க? மிகுந்த பலமாக இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க சாட்சி கொடுத்தார். பயந்து போயிருந்த ஒரு கூட்டத்தை உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நிரப்பி அப்போஸ்தலர் அதிகாரத்திலேயே ஜனங்களையும் வேதபாரிகளையும் பரிசேயர்களையும் மத தலைவர்களையும் குழப்பி விட்டார். பாருங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவ்வளவு பேரும் வல்லமினாலும் ஆவினாலும் தேவ கிருபையினாலே நிரப்பப்பட்டு ஜனக்கூட்டத்தை தேவனுடைய பக்கமாக இழுத்துக் கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமையிலே தரித்துக் கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த வல்லமையிலே தரித்துக் கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நீ நான் மாத்திரம் சாட்சி என்பதை மறந்துவிடார். அநேகர் வேதத்தின் வார்த்தைகளை காண்பித்து இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கலாம், நல்லது. ஆனால் அதைவிட முக்கியமானது நீயும் நானும் வாழுகிற இருக்கிற செயல்படுகிற சாட்சியின் அடிப்படையிலே இயேசுவை உயிரோடு எழுந்தாரா இல்லையா என்பதை நீ நிரூபிக்க முடியும். நீ நிரூபிக்க முடியும். 5:28 வாசிங்க.
நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமே உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள்.
முக்கியமான வசனம் இங்க, நீங்க எல்லாரும் நாங்கள் சொன்ன இயேசு குறித்து நீங்க சொல்லவே கூடாது என்று சொல்லி எத்தனை பேர் இதுவரைக்கும் சொல்லிட்டாங்க, நாம சொல்லாமலா இருக்கிறோம். எத்தனை பேர் மிரட்டி பார்த்தாங்க, நாம சொல்லாமலா இருக்கிறோம். ஒருவர் சொன்னாரா, எனக்கு தெரியல எந்தது, ஒருவர் சொன்னாரா, இந்த கிறிஸ்துவர்களை அழிக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் எழுந்துச்சுதான். ஒரு நல்ல வயசு போன ஒரு ஞானியோ யாரோ ஒருவன் சொன்னானா, ஐயா இவங்களை பேசாம விட்டுருங்க. ஏன் இவங்க மூட்ட பூச்சி போண்டவங்க, நீங்க நசுக்கினீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுல இருந்து எழும்புவாங்க 1000 பேர். ஆகையினால இவங்களை விட்டுருங்க, யாவன் ஏதோ எழும்புறான் விட்டுடுங்க. இங்க என்ன நடந்தது தெரியுமா, நாங்க உங்களுக்கு சொன்னோம் நீங்க பேசக்கூடாது. யாரை குறித்து? இயேசுவை குறித்து. இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இயேசுவை குறித்து அளவில்லாமல் பேசுகிறோம், இல்லாவிட்டா ஏதோ பேசி காலத்தை கழித்து விட்டோம். சிசுக்கள் தைரியமா சொன்னாங்க, என்ன நாங்கள் இயேசுவை குறித்து, அவங்க சொன்னாங்க பேசப்படாதுன்னு. உங்களுக்கு சொன்னாலும் நீங்க இந்த கிராமம் முழுத்திலும் இயேசுடைய வசனத்தினால வாட்டினால நிரப்பி போட்டீங்களே. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமே உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று.
அந்த இரத்த பழியை எங்கள் மேல, ஐயா சிலுவையிலே இயேசுவை அறைவதற்கு முன்பாக பிலாத்துவுக்கு முன்பாக நின்று ஒருவர் ஒருவரோ யாரோ என்னவோ சொன்னாங்க. என்ன தெரியுமா, இந்த இரத்த பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இவ்வளவு சாபம் இந்த உலகத்திற்கு. சும்மா பேசாம இருக்க தெரியாத இந்த ஜனத்துக்கு, நம்ம சனத்தில பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, பேசாம இருக்க தெரியா. சுமராதபடிக்கு கவனமா இருங்க. அது உன் பிள்ளைகள் 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 எல்லாத்தையும் திரத்தி திரத்தி பிடிக்கும். இரத்தப்பழி என்பது சும்மா காரியம் கிடையாது. இவங்க இப்ப வந்து என்ன சொல்றாங்க, நீங்க இந்த இரத்த பழியை எங்கள் மேல போடலாம். நீதானையா கேட்டு பெற்று கொண்டுட்டாய், இதுக்கு பிறகு உனக்கு மேல இரத்த பழியை எங்கதான் போடுறது? அப்போஸ்தலர்கள் என்ன இயேசுவை குறித்து பிரசங்கித்து ஒரே இயேசுவோட மயமாக்கி தாங்க பாருங்க. அதை தாங்க முடியாமல் ஒரு கூட்டம் வந்தது சொல்லுது, யோ நீங்க எங்கள் மீது அதை போட பாக்குறீங்களா? 32:33 வாசிங்கள்.
அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது.
மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுவது மேன்மையான, சரியா? இன்றைக்கு சரித்திரங்கள் சந்ததிகள் சொந்தங்கள் பந்தங்கள் அது இது எல்லாம் போட்டு சில காரியங்களை உதாரணமா இந்த பார்க்கலாம். உயிர்த்தெழுந்த ஞாயிறுபடினாலே அவைகளை கொண்டு நான் விரும்புகிறேன் இல்லையா. சில 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 ஜனங்கள் சில சில சிலர் தங்களுடைய காரியங்களுக்கு வைக்கிற பொறுப்பான காரியம் அவங்க அப்படி இவங்க சொல்லக்கூடாது. என்ன என்ன எங்க அம்மா அப்பா அந்த இது இந்த இது அந்த யோ வாழ்க்கையில நீ செய்கிறது எல்லாம் உன் சொந்தத்தையும் உன் பந்தத்தையும் உன் தாயையும் உன் தகப்பனையும் உன் சொந்தத்தை உன் தவறுகளையும் கேட்டுத்தான் உன் வாழ்க்கையில நீ முடிவெடுப்பா என்று சொல்லி சொன்னால் என் ஆண்டவரை நம்புவதற்கும் அவரிடத்திலே கேட்டே முடிவை எடுத்துக்கொள். ஆனா உங்க வாழ்க்கையில நீ செய்கிற எல்லா திருவடியாளர்களுக்கும் 99% உன் சொந்தத்துல முடிவெடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று வருகிற பொழுது இங்க இருந்து இலங்கை வரைக்கும் நாங்கள் போகணும், திரும்ப இங்க இருந்து இலங்கை வரைக்கும் போய்தான் நாங்கள் இதுக்கு பெர்மிஷன் எடுக்க வேண்டும். இதையே நரகத்துக்கு போய்க்க சொல்லிக்க, நரகத்துக்கு போய்க்க இதையே நீ சொல்லி பாடிக்க.
நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி
நீங்கள் அடுத்த வசனம் நல்ல வசனம் நீங்கள் நீங்கள் மரத்திலே தூக்கி கொண்ட அந்த இயேசு பிதா எழுப்பினார். பிதா என்ன செய்தார்? எழுப்பினார். தொடர்ந்து வாசிங்க.
இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவமன்னிப்பையும் அளிக்கிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார்.
அந்த 31 திருப்பி வாசிங்க.
இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவமன்னிப்பையும் அருளுகிறதற்காக,
பாவ மன்னிப்பை அருளுவதற்காக
அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே
உயர்த்தினார். அடுத்த வாசிங்க.
இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள்.
ரெண்டே ரெண்டு சாட்சிகள் இயேசு உயிர்த்தெழுந்தருக்கு இருக்கிறது. என்ன? ஒன்று நீ, அடுத்தது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியினாலே நசரனாய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து செய்யப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே வசனம் என்ன சொல்றது? இதுக்கு நாங்கள் சாட்சிகள் ஐயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே கல்லறைக்கு போன அக்காமார் என்ன நடுங்கிக் கொண்டு நிக்கிறாங்க. அங்கால பார்த்தா தோமா விசுவாசமே இல்லாம தில்லாடுறான். அங்கால பார்த்தா சீசர்கள் எங்க கதவை பூட்டி விட்டு உள்ளுக்கு இருக்கிறாங்க. இந்த பாட்ட சகல அதிகாரங்களில் பாட்ட எல்லா வார்த்தைகளையும் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்கள் சாட்சிகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா? நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். யாரையா? நீங்கள் நாங்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக இருப்போம் என்று சொல்லி முழக்கமிட்டார். ஆண்டவர் சொன்ன கட்டளை, அவர் கொடுத்த வார்த்தை பேதர் நிறைவேற்றினானா இல்லையா? பேதர் நிறைவேற்றினானா இல்லையா? அவன் எல்லா இடத்திலும் தைரியமா சொன்னார்கள், நீங்கள் சிலுவையிலே அறிந்த இயேசு அவர் உயிர்த்தெழுந்தார். அவருக்கு யார் சாட்சி? நாங்கள் சாட்சி. ஆகையினாலே உன் வாழ்க்கையிலே இயேசுவின் உயிர்த்தெழுதலை நிறுவி, உன் வாழ்க்கையிலே இயேசுவின் உயிர்த்தெழுதலை நிறுவி, உயிர்த்தெழுந்த வல்லமையிலே தரித்துக் கொள். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசரா தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருக்கோமா? ஹல்லேலூயா.